ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 5 சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சூத்திரத்தின் பொறிகள் தத்தம் விடயங்களை அறியும் என்று சொன்னது கூட தூளமாக சொன்னதுதான். அறிதல் அறியும் என்றால் அந்த அறிதல் என்பது சித்து பொருளுக்கு தான் இருக்க முடியும். பொறிகள் ஜடம்னு சொல்லியாச்சு. அப்புறம் கண் உருவத்தை அறியும்னு சொல்றீங்களேனா, ஆன்மா உருவத்தை அறிவதற்கு கண் துணை செய்யும் என்பதுதான் அதன் கருத்து. காது அறியும்னா ஆன்மா ஓசையை அறிவதற்கு காது துணை செய்யும், வாயிலாக இருக்கும் என்பதுதான் கருத்து இல்லையா. அந்த ஓசையை அறிவதற்கு இது வாயில் ஆகணும், இது வாயிலாக ஆன்மா செலுத்தணும். அந்த ஓசையை வந்து காது மூலமா ஆன்மா கேட்கணும். ஒரு முக்கு கண்ணாடி அறிஞ்சிருக்கிறேன் என்று சொன்னா, அங்க கண்ணாடியே பார்க்கிறது என்பதல்ல, கண்ணாடி வழியாக கண்ணு தான் பார்க்கிறது. ஐயா, அவர் கண்ணாடி எவ்வளவு நல்லா பார்க்குவார் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்ணாடி வழியாக அந்த கண்ணு தான் பார்க்கிறது. அது எந்த அளவு உண்மையோ அது போலத்தான் கண் பார்க்கின்றதுன்னு சொன்னால், கண் வழியாக உயிர் தான் பார்க்கின்றது, காது வழியாக உயிர் தான் கேட்கின்றது, மூக்கு வழியாக உயிர் தான் மனத்தை அறிகின்றது. எனவே அந்த பொறிகளோடு ஆன்மா ஒன்றுபட்டு இருந்து அறிந்தவர் வழிய அந்த பொறிகள் ஒன்றையும் அறிய மாட்டார். இப்போ ஒரு புதுசா ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அந்த ஏதுல, விடையா அப்படின்னு இருக்காரு. விடையிக்க மாட்டான் அர்த்தம். விடையித்தல் என்றால் விடயம் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு விடையித்தல் அப்படின்னு ஒரு சொல்லு பிறந்திருக்கு. ஒரு பெயர் சொல்லை அடிப்படையாக கொண்டு ஒரு வினை சொல் பிறந்திருக்கு. விடயம் என்பது பெயர் சொல், விடையித்தல் என்பது வினை சொல். விடையித்தலுக்கு என்ன பொருள், வேற ஒன்றும் விடயத்தை அறிதல் பொருள். அவ்வளவுதான். விடையித்தல் என்றால் விடயத்தை அறிதல். ஆன்மா இந்த ஐம்பறிகளோடு ஒன்றுபட்டு நின்று அறிந்தால் ஒழிய இந்த ஐம்பொறிகள் தாமாகவே என்ன செய்ய மாட்டார், எந்த விடயத்தையும் அறிய மாட்டா. அதுதான் விடையான். இதெல்லாம் அனுபவத்தில் வந்து குருநாதர் உணர்த்துவார் இல்லையா. அரியணை உணர்த்துறது, அரியணை இந்த அனுபவத்தை பெறவில்லை, எப்படி அடுத்த உணர்த்த முடியும். இதை சிவபெருமானே குருவாக வந்து சிவஞான போதம் போதிப்பார். சிவபெருமானே குருணா அப்படித்தான். சிவபெருமான் சிவபெருமான் தான் மைகண்டாரா வந்து அருளந்து சிவம் மனவாசம் நடந்தார் உள்ளிட்ட எல்லா அடியார்களுக்கும் சிவஞான போதத்தை போதித்தாங்க. யார் போதித்தார், சிவபெருமானே போதித்தார். அப்புறம் மெய்கண்டாரதா இருக்கார் சிவபெருமானுக்கு. ஏன்னா அதுதான் சொன்னார், கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளினர், நெச்சிக்கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து அதை மறைத்தையும் அருளினர். என்ன இருமணம் உடையோருக்கு தான் அவற்றையெல்லாம் புலப்படுத்தி தேவ குருவாக வந்து அருள் செய்தால் அவர்களுக்கு தான் அதை ஏற்க முடியும். மும்மலமுடைய ஆன்மாக்கள் தாங்காது, தளத்தத்தை மேடி வந்த தாங்காது. சம்பந்தர் கூட விதிவிலக்காக இந்த மாதிரி நாயன்மார்களுக்கு தான் இப்படி இருந்துள்ளார். ஆகவே மும்மலமுடைய ஆன்மாக்கள் பொருட்டு அவற்றை மறைத்து மானுட சட்டை தாங்கி வருவதே ஒரு பெரிய கருணை. கலந்து அருளின அப்படி வந்து அந்த சிவபெருமானே குருவாக வந்து உபதேசிக்கும் போதுதான், அதுதான் ஞான குரு இல்லையா. ஞான குரு வித்யா குரு ரெண்டு பேருக்கும் நம்ம வேறுபாடு அறிய வேண்டும் இல்லையா. சைவ சமய கருத்துக்களை அறிந்தால் போதாது, சைவ சமய மரபுகளையும் நாம் அறிய வேண்டும். ஞான குருனா யாரு, மெய்கண்டார் அருளந்து சிவம் மாதிரி சந்தான புறவர்கள் சமய புறவர்கள். அந்த மெய்கண்ட சந்தானத்திலே வந்த ஆதீனங்கள், ஆதீன குருமகா சன்னிதானங்கள், அவர்கள் அருளை பெற்ற திருக்கூட்டத்தார். சிவஞான சுவாமிகள் திருக்கூட்டத்தில் வந்த ஆனா எத்தனை பேர் மாணவராக இருந்து அவரிடம் கல்வி பயின்று ஞானம் பெற்றார்கள் பாரு. இந்த மாதிரி ஆதீன குருமகா சன்னிதானங்கள் திருக்கூட்டத்தார், இவர்களுக்கெல்லாம் மூலமாக உள்ள சந்தான புறவர் சமய புறவர், அவர்கள் தான் ஞான குரு. நூலை போதிப்பவர்கள் வித்யா குரு, ஞான குரு தான் ஞானாசிரியர். குருனால ஆசிரியரான ஒண்ணுதான், ஞான குரு தான் ஞானாசிரியர். பாடத்தை போதிக்கின்ற வித்யா குரு வித்யாசிரியர் யாரு, போதகாசிரியர். வித்யா குரு யாரு, போதகாசிரியர், அவர் ஞானாசிரியர் அல்ல. ஞான குரு தான் ஞானாசிரியர். ஞான குரு அவர் சிவமே ஆவார், தத்துவங்களை எல்லாம் கடந்தவர், சரீர பந்தம் அற்றவர், முத்தியிலே இருப்பவர். அப்ப அங்க வயசு வித்தியாசம் பார்க்க வேண்டியதில்லை. நீ கண்டால் நாம ஆலோசனை நாம திருமுறை ஏடு எடுத்து கொடுத்து பிறந்த குழந்தையாச்சே, ரெண்டு வயசா அல்லது வயசை பார்க்கல, சரீரத்தை பார்க்கல. அந்த ஆன்மா சிவமாகவே இருத்தலை அறிந்து நம்மை ஆட்கொள்ள வந்த சிவமே இருந்த மெய்கண்டார்னு சொல்லி அவரிடம் சீடராக ஆகிவிட்டார் அருளந்த சிவம். அந்த மாதிரி ஞான குருவை தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் வணங்க வேண்டும். வித்யா குருவே அல்ல, வித்யா குரு நமக்கு இந்த பாடத்தை நமக்கு போதிக்கின்றார் என்ற அந்த மரியாதை உணர்வு இருந்தால் அதுவே போதுமானது. ஞான குருவை நடத்துவது போல வித்யா குருவை நடத்தல் ஆகாது. இதுவும் பாடத்தை பயில வேண்டியது மாதிரி இதுவும் வந்து பயில வேண்டிய முக்கியமான விஷயம். ஆகையினாலே அங்கே இந்த ஆன்மா வந்து ஐம்பொறிகளோடு கூடி ஒன்றை அறியுமே ஒழிய ஆன்மா ஐம்பொறிகளோடு சேரவில்லை, ஐம்பொறிகளை செலுத்தி அறியவில்லை என்றால் இந்த ஐம்பொறிகளில் எந்த பொறியும் தானாக ஒரு விடயத்தை அறிய மாட்டாது. அவற்றினால் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா ஆகலான் ஆகலான் ஐயுணர்வுகள் ஆன்மா அவர் உணர்வு என்றது அப்படி சேர்க்கணும். ஏது ஏது மூலமா மேற்கோளுக்கு தான் போனோம். இம்மலை நெருப்புடையது, புகை காணப்படுவதால் புகை காணப்படுவதால் இம்மலை நெருப்புடையது அப்படிதான் போனோம். அது மாதிரி அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடைய ஆகலால் இந்த ஐயுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்பது. ஆகவே அந்த ஐம்பொறிகளோடு ஐக்கூடி ஆன்மா இவர் சிவபெருமானே ஞான குருவா வந்து உணரும் போது இது அனுபவத்தில் அறியப்படும். அது வரைக்கும் கண்ணே பார்க்கிறது காதே கேட்கிறதுன்னு உலகியல நாம அறிஞ்சிட்டு வரோம். ஆன்மாவே தெரியல. சுவாமி வந்து ஆன்மாவே காட்டுவார், ஆன்மா ஐம்பொறிகளோடு கூடி அறிவிப்பார். அது கூடி அறியலைன்னா பொறியதையும் அறிய முடியலப்பார். அது வெறும் தத்துவ கருவிதான், ஜடம் தான் காட்டுவார். அதெல்லாம் இந்த கருவிகள் தொழிற்படுவதை காட்டுவார். தொழிற்பட்டாலும் ஆன்மாவால் தான் அவை அறிகின்றன ஒழிய நாம அறியல ஜடம். சின்ன குழந்தை கார் ஓடுறதை பார்க்குது, வேகமா திரும்பதை பார்க்குது, ரிவர்ஸ்ல போவதை பார்க்குது, காரே ஓடுது போடுது. ஏன்னா எல்லா கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டுட்டா உள்ள இருக்கும்னு யாரும் தெரியாது. இப்போ குழந்தை பார்க்குறது காரே தான் ஓடுது வைக்குது, ரொம்ப சாமர்த்தியமானதா இருக்குதுன்னு நினைக்கும். கொஞ்சம் அவன் உகந்திருந்துட்டா உள்ள ஓட்டுபவன் இருந்து ஓட்டுனால்தான் ஓடுத ஒழிய இல்லையா, எங்கேயாவது ஒரு மருத்துவ நிலைமை நிறுத்தி போட்டுட்டா அப்படி போட்ட மாதிரியே கிடைக்குது. அத மாதிரிதான் இந்த தத்துவ கருவிகளும் ஆன்மாவால் தான் அறிகின்றனவே ஒழிய தாமாக ஒன்றையும் அறிவதில்லை. முதல்ல தத்துவங்கள் அறிகின்றன நினைக்கிறான், தத்துவங்கள் தொழிலெல்லாம் அறியிறான், என்னென்ன தத்துவம் என்னென்ன வேலையை செய்தன அது தத்துவ ரூபம். 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிதல் தத்துவ ரூபம். அவ்வாறு தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் அவை ஆன்மாவால் தான் தொழிற்படுகின்றன. சில தத்துவங்கள் சிறுவர்களால் நேரடியாக தொழிற்படும். அந்த கரணங்களை ஆன்மா செலுத்தலாம், ஐம்பொறிகளை செலுத்தலாம், வித்யா தத்துவங்களை ஆன்மா செலுத்த முடியுமா? கால நியதி கலை வித்தை அழகம் இதெல்லாம் ஆன்மா செலுத்த முடியுமா? அவையெல்லாம் ஆன்மாவின் கண்ட்ரோல் இல்லை, அவற்றின் கண்ட்ரோல்ல தான் ஆன்மாவாக நாம இருக்கும். கலை நம்ம மலமறிப்பை கொஞ்சம் போக்கி நம்ம கிரியையை தூண்டுது. அதனாலதான் அந்த கரணங்களை செலுத்தக்கூடிய தகுதியே பெறுறோம். வித்தை நம்ம ஞானத்தை கொஞ்சம் விளக்குது, அராதம் நம்ம இச்சா சக்தியை விளக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த கரணங்களை கொடுத்தா நம்ம அவற்றை பயன்படுத்த முடியும். அந்த கரணவே வித்யா தத்துவங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அவற்றின் கண்ட்ரோல்ல நாம இருக்கிறோம். அந்த வித்யா தத்துவங்களை இயக்குகின்ற கருவியாக இதற்கு சுத்த தத்துவங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த கரணம் பொறிகளைத்தான் நாம செலுத்துறோம். வித்யா தத்துவம் சுப தத்துவங்களை சுவாமியே நேரடியாக இயக்கிறார், சுத்த தத்துவங்களை சுவாமியே இயக்கிறார், வித்யா தத்துவங்களை அனந்தேஸ்வரர் மூலமா சுவாமி தான் இயக்கிறார். அந்த நாம எதை இயக்கிறோம்? அந்த கரணங்களையும் ஐம்பது நாம இயக்கிறோம். அதையும் நாம இயக்கவில்லை இல்லையா? பொறிகள் எப்படி ஆன்மாவால் செலுத்தப்படுதோ அது மாதிரி ஆன்மா முதல்வனின் அருளால் செலுத்தப்படுகின்றன சொல்லிட்டார்களா? முதல்வன் நம்மை செலுத்த நாம இவற்றை இயக்குகிறோம். அப்ப முதல்வனே ஞான குருவாக வந்து உபதேசிக்கும் போது அனுபவத்தில் தெரியும் இந்த தத்துவ கருவிகள் ஐம்பொறிகள்லாம் ஜடம்தான். அப்போ ஐம்பொறிகள் உட்பட 36 தத்துவங்களையும் உங்க ஞான குரு காட்டுகிறார். அப்ப 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டையும் ஆன்மா அறிகிறது, அது தத்துவ ரூபம். அதுக்கு அடுத்த வளர்ச்சி நிலை என்னன்னா, இப்படி தொழிற்பட்டாலும் ஒவ்வொரு தத்துவம் ஒவ்வொரு தொழிலை செய்தாலும், கண்ணு உருவத்தை அறிந்தாலும் காது ஓசை அறிந்தாலும் அந்த கண்ணங்கள் இது மாதிரி தத்துவம் தொழிலாம் செய்தாலும், விஞ்ஞான தத்துவங்கள்லாம் தத்துவம் தொழிலை செய்தாலும், சிவதத்துவங்கள் இவற்றை இயற்றினாலும், இவையெல்லாம் திருவருளால் தொழிற்படுகின்றனவே ஒழிய இவற்றில் ஒரு தத்துவம் கூட தானாக எதையும் அறியாது செய்யாது. ஏனென்றால் 36 தத்துவங்களும் ஜடமே என்று தெளிவாக அறிதல் தான் தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம் தத்துவங்களின் தொழிற்பாட்டை மட்டும் அறிதல் தத்துவ ரூபம். ரூபத்தை விட தெளிவானது தரிசனம். இப்படி தொழிற்பட்டாலும் இந்த தத்துவங்கள் ஜடமேன்னு அறிவதற்கு தத்துவ தரிசனம். அந்த தத்துவ தரிசனத்தை தான் இந்த ஏது சொல்கிறது. ஞானகுரு வந்து இதே 5 சூத்திரம் அந்த ஏதுவை சொல்லும் போது இந்த தத்துவ தரிசனம் நமக்கு அனுபவத்தில் வரணும். இப்ப சிந்திச்சு நாம அதை தெளிவா நாம ஓரளவு அனுமானத்தினால அதை காப்பாற்றணும். சாத்திரங்கள் அனுமானத்தின் மூலம் உணர்த்துகின்றன. நாம ஒரு போதகாசிரியராக இருப்பவர் அந்த அனுமான அளவையை சொல்லி உணர்த்துவார். ஞானாசிரியராக இருப்பவர் அதை அனுபவத்திலே காட்டிவார். திருவருள் அவற்றை இருக்கு, திருவருளை தந்து திருவருளால் வாறு தத்துவங்கள்லாம் ஜடமா இருப்பார்னு காட்டிவார். ஞானாசிரியர் சிவமே, நீகண்டார் சிவன் தான், அவர் காட்டி விடுவார். ஆகையினால் இந்த ஏது என்பது இது தத்துவ தரிசனம். அவற்றினா என்றால் அந்த ஐம்பொறிகளால் ஆன்மா ஒற்றித்து காணி நல்லது. ஆன்மா அந்த ஐம்பொறிகளோடு ஒன்றுபட்டு அறிந்தால் ஒழிய அவை அந்த ஐம்பொறிகள் ஒன்றையும் விடையாவாகலாம், ஒரு குடனையும் அறிய மாட்டான் ஆகலான். இந்த ஐம்பொறிகள் ஆன்மாவால் தான் உணரும் என்று வேறு சொல்லி மேற்கோளை நிறுவினார். அதை கொஞ்சம் உதாரணம் சொல்லி விளக்குங்களேன்னு கேட்டாங்க. அப்ப உதாரணம் வேண்டாம், உதாரணம் வேண்டா, எடுத்துக்காட்டு வேண்டா, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப உதாரணம் வேண்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த ஐம்பொறிகளும் ஏவலர்கள் மாதிரி ஆன்மா வந்து அந்த ஏவலர்களை தத்தன் தொழில ஏவக்கூடிய அரசன் மாதிரி, ஐம்பொறியை ஆண்டங்கு அரசாய் உளம் நிற்ப ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். ரொம்ப சிக்கலான இடம். இத விளக்க முற்பட்டோம்னா நான் என்னை போன்றவர்கள்லாம் மாட்டிக்கொள்வோம். என்ன யாராவது ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா பெரிய சிக்கலாயிடும். அதனால கேள்வி எதுவும் கேட்காதீங்க, முதலே வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா இப்ப எனக்கு பதில் சொல்ல தெரியும். எப்படி தெரிஞ்சதுன்னா, சிற்றுரையை பாடம் கேட்டதுனால தெரிஞ்சது. ஆகவே எப்ப சிவஞான போதம் தொடங்கினாலும் சிற்றுரையை ஒரு பாகம் பார்த்துக்கணும். அதை எடுத்துட்டு வர மறந்து போயிருக்கேன். ரொம்ப ஒரு அன்பர் அவர்கள் சிற்றுரையை கேட்ட உடனே எடுத்து கொடுத்தாங்க. ஐயா அவர்கள் ஐயா தான் கொடுத்தாரு. யார் கொடுத்தாங்க? அந்த ஐயா கொடுத்தாரு. மகிழ்ச்சியா இருந்தது. உள்ள பல இடங்கள் அவர்கள் அடிப்போடிட்டு அங்கங்க குறிப்போர் எழுதி நல்லா சிற்றுரை நல்லா ஈடுபட்டு அவர்கள் படித்திருக்கிறார்கள். சிற்றுரை சுவாமி தான் சொல்றார். எப்படி ஒரு சிக்கல் வருது, அதை எவ்வளவு அழகா சுவாமி விளக்கம் சொல்றாரு பாருங்க. பொறிகள் கரணங்கள்லாம் யார் மாதிரி? ஏவலாளர்கள் மாதிரி, அரசனுக்கு பணி செய்கின்ற ஏவலாளர்கள் மாதிரி பொறி கரணங்கள். ஆன்மா யார் மாதிரி? அரசன் மாதிரி. பொறிகரணங்கள் தத்தம் ஆன்மாவால் செலுத்தப்படுகின்றன. ஏவலாளர்கள் அரசனால் செலுத்தப்படுகிறார்கள். ஓமை பொழுது பொறிகரணங்கள் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு என்ன செய்கின்றன? தத்தமக்குரிய விடயங்களை அறிகின்றன. அது மாதிரி ஏவலாளர்கள் அரசனால் செலுத்தப்பட்டு அரசனுடைய உத்தரவு என்னதோ அதை நிறைவேற்றுறாங்க, சொன்ன வேலையை செய்யறாங்க. ஆனால் பொறிகரணங்கள் தத்தம் விடயங்களை அறிகின்றனவே ஒழிய தம்மையும் அறியவில்லை, தம்மை செலுத்தும் ஆன்மாவும் அறியவில்லை. ஆனா அங்க ஓமையில் அப்படியா ஏவலாளர்கள் தான் ஏவலாளர்கள் அறியாம இருக்கிறானா? தன்னை செலுத்துற அரசனை அறியாம இருக்கிறானா? யாரோ நம்மளை செலுத்துறாயா அப்படின்னா இருக்கிறான். யாரும் செலுத்துறா, நாமளா தான் செய்யணும் அப்படின்னு இல்லையே. இவர்தான் நம்ம அரசு, இவர்தான் நமக்கு இந்த உத்தரவு கொடுத்தார், அதைத்தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுதானே செய்யறான். அப்ப எப்படி இந்த இதை போய் ஓமையா அங்க சொல்லலாம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டா எனக்கு திண்டாட்டம் ஆயிரும். எப்ப நான் சிற்றுரை படிக்கவில்லை என்றார். திருவருளால் சிற்றுரையை ஒரு ஆசிரியர் மூலமாக திருவருள் போதித்து விட்டது. சிற்றுரையில் அப்படி நயமா எழுதுற இந்த தடைக்கு தான் தெளிவை தந்திருக்கிறாங்க. எவ்வளவு சுத்திச்ச போக புரியுது. ஏன் அடுத்த அவர் எழுதியிருக்காரு, படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஏன் இப்படி எழுதுறாரு? அந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுறாரு. ஓமையை எப்படி இங்க பொருள் கொள்ளணும்னா, ஓமைக்கும் பொருளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் இல்லையா? அங்க ஏவலாளர் தான் ஏவலாளர்னும் அறியறான், தன்னை செலுத்துறவான் அரசன் இவர் தான் அறியறான். ஆனா இங்க பொறிகரணங்கள் விடயங்களை தான் அறியல, ஒழிய தம்மையும் இந்த பொறியும் அறியல, தன்னை செலுத்துற ஆன்மாவையும் அறியல. இப்படிப்பட்ட பொறிகரணங்களுக்கு போய் ஏவலாளர்களை அரசனை எப்படியா சொல்லலாம் சொன்னா? சுவாமிகள் எழுதுறா, சுற்றுலா எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்கன்னா ஏவலாளர் தன்னை ஏவலாளர் அறியலாம், தன்னை செலுத்தின அரசன் அறியலாம். ஆனா அவன் அறியாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் உண்டு, அவன் ஒரு விஷயத்தை அறிவதில்லை இந்த ஏவலாளர். அது வேற விஷயம். அந்த ஏவலாளர் எப்படி அந்த விஷயத்தை அறியலையோ அத மாதிரி பொறிகரணங்கள் தம்மையும் தலைவனையும் அறியவில்லை. அப்படி கொண்டு வர ஏவலாளருக்கு என்ன விஷயம் தெரியாது தெரியுமா? அரசர் வந்து ஒரு வேலையை செய்யுங்கிற, அந்த வேலையை போய் ஏவலாளர் செய்வான். என்ன உத்தரவோ அதை கடந்து வேறு ஒன்றையும் அவன் அறிய மாட்டான். தளபதியை போய் வர சொல்லு. உதாரணத்துக்கு ஒரு ஏவலாளருக்கு அரசர் உத்தரவு போடுறார், தளபதி அங்க இருக்கிறாருப்பா, அடுத்த தெருவில் அவர் இருக்கிறாரு, அவரை நான் கூப்பிட்டான் போய் வர சொல்லுங்கிற சரின்ட்டு அந்த வேலையை செய்ய போவான். அரசர் ஏன் தளபதி இப்ப கூப்பிடுறாரு, என்ன விஷயமா பேச கூப்பிடுறாரு, இதுக்கு முந்தைய ஏதாவது அவரோட பேசியிருக்கிறாரா, அதன் தொடர்ச்சியா ஏதாவது செய்ய வேண்டிய சொல்லணும் கூப்பிடுறாரா, அல்லது இப்பந்தான் முதல்ல பேச போறாரா, அந்த விஷயம்லாம் எவ்வளவு தெரியாது. அரச உத்தரவு தான் தெரியுமோ இல்லையா, உத்தரவுக்கு அப்பாற்பட்டு அந்த விஷயம் என்னங்கிறது தெரியாது. தன் எல்லை வரைதான் அவனுக்கு தெரியும், தன் எல்லையை கிடந்து தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவும் மாட்டான், ஏன்னா அது அவன் வேலை சிக்கலாயிடும். எப்படி அரசரால் ஏவப்பட்டோர் தாம் ஏறிய பணியை தவிர அதை கடந்து ஒன்றையும் அறிய மாட்டாரோ, அதுபோல பொறிகரணங்களும் தாம் அறிய வேண்டிய விடயங்களை தவிர வேறொன்றையும் அறியாது, வேறொன்றையும் தம்மையும் ஆன்மாவும் அறியாது. அப்படி கொண்டு வரணும். அது சுவாமி எழுதுறாங்க. சுவாமி தான் உடை எழுதி வைக்கலைன்னா இந்த அரிய பெரிய செறிவான சாத்திரத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? ஏன் அவர் ஸ்ரீடர் சித்தியார் விரிவான் நூல் எழுதலையா? சிவஞான போதத்தை விளக்கி தான் அவர் சித்தியார் எழுதியிருக்காரு. அந்த சித்தியாரையும் சித்தியாருக்கும் சிவஞானத்தோட உரை இருக்கு, அதை படித்தாதான் சித்தியாரும் முடியும். சிவஞான சுவாமிகள் அவர் நமக்குரிய ஒரு ஆச்சாரியர், சமயாச்சாரியர் நால்வர், சந்தானாச்சாரியர் நால்வருங்க மாதிரி சிவஞான சுவாமிகள் பாஷியாச்சாரியர். மற்ற சமயத்தவர்கள் எல்லாம் பாஷியாச்சாரியருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இல்லையா? ஏகாமவாதத்தில் ஆதி சங்கராச்சாரியருக்கு எவ்வளவு முக்கியத்துவம், ஏன் அப்படின்னா உபநிடதங்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கின்ற, பாஷ்யம் என்பது விரிவான உரை, ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய உரை தான் பாஷ்யம். அவர் உபநிடதங்களுக்கு பாஷ்யம், உபநிடதங்களுக்கும் பிரம்மசூத்திரத்திற்கும் பகவத்கீதைக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். ராமானுஜர் வைணவத்திலே ராமானுஜருக்கு ஆழ்வார்களுக்கு முக்கியத்துவம் இருப்பது கூட ராமானுஜருக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன் அவரும் அதே மாதிரி உபநிடதம் பிரம்மசூத்திரம் இவற்றிற்கெல்லாம் பாஷ்யம் எழுதிவிடும். மத்வாச்சாரியர் துவைத சம்பிரதாயத்திலே மத்வாச்சாரியருக்கு ஏற்பான் அவரும் பாஷ்யம் எழுதிவிடும். அது கூட நம்ம சைவத்திலே பாஷ்யம் எழுதியவர் யார், அதுவும் செந்தமிழ் பாஷ்யமாக எழுதியுள்ள, மற்ற பாஷ்யங்கள் வடமொழியை பயின்றால் தான் அந்த பாஷ்யத்துக்கு போக முடியும். வடமொழியை பயின்று சின்ன சின்ன நூல்களை பயின்று அப்புறம் தான் பாஷ்யத்துக்கு போக முடியும். ஆனால் நமக்கு அந்த சிரமத்தையெல்லாம் ஏற்படுத்தாமல் செந்தமிழ் மொழியிலேயே பாஷ்யம் செய்ய அமைந்திருக்கின்றார் நம்ம சிவஞான சுவாமிகள். எனவே சிவஞான சுவாமிகள் நம்முடைய பாஷ்யாச்சாரியா. சிவஞான சுவாமிகளுடைய உரையாகிய அந்த திருவாக்கின் மூலமாகத்தான் நாம வந்து ஞான நூல்களை புரிந்து கொள்ள முடியும். ரெண்டு சாத்திரங்களும் தனியாக உரை எழுதியிருக்கிறார், சிவஞான போதத்துக்கும் சிவஞான சித்தியாருக்கும். அந்த ரெண்டு சாத்திர உரைகளை பயின்றாலே மற்ற சாத்திரங்களுக்கு நாம் தெளிவான பொருள் காணலாம், அந்த வல்லமை நமக்கு கிடைச்சிருவோம். அதுதான் அந்த உரையினுடைய சிறப்பு. அடியை வந்து விளக்கமாக சொல்கிறேன், சொல்றதுக்கு ஒரு துணிவு வேணும், இது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் சொல்லணும். சொல்ல முடிகின்றது என்றால் அந்த துணிவை எது தெரிகின்றது, சிவஞான சுவாமிகளின் உரையை தான் அப்படியே இப்ப உள்ள தமிழில் சொல்கின்றேன் என்று சொல்வதனால்தான் சுவாமியின் உரையும் பிள்ளை கிடையாது, நாம் அதைத்தான் சொல்றோம், வேற அதுக்கு மாறா சொல்லல என்ற அந்த துணிவோடு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு மாறா வந்துட்டு அதை திருத்திக் கொள்ள வேண்டியதுதான். ஆகையினாலே இந்த ஏது உதாரணத்தை சொல்றேன், மேற்கோளை நிறுவுவது ஏது, ஏதுவை நிறுவுவது உதாரணம். பலிதானம் செலுத்தப்பட்ட ஏவலர்கள் சொன்ன வேலையை தவிர அதற்கு அப்பாற்பட்டு அறிய மாட்டார்களோ அது மாதிரி ஐம்பொறிகளும் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை மட்டுமே அறியும், தம்மையும் ஆன்மாவில் அறிய மாட்டார். ஆகவே ஆன்மாவின் துணையின்றி பொறிகள் எதையும் அறிய மாட்டார். அதே மாதிரிதான் ஆன்மாவும் பொறிகளின் துணையின்றி எந்த விடயத்தையும் அறியாது. அதையும் இந்த உதாரணத்தில் தான் சொல்றாரு. ஏதுல ஆன்மாவின் ஆன்மா ஒற்றித்து கண்டாலுடைய எந்த பொறியும் தன்னுடையத்தை அறியாதுன்னார். உதாரணத்தில் என்ன சொல்றாரு, அதையும் சொல்லி ஆன்மா செலுத்தினாலுடைய பொறிகள் அறிய மாட்டார் அதையும் சொல்லி, அதே மாதிரி ஆன்மா அறிவதற்கு பொறிகள் அவசியம். பொறிகளின் துணை கொண்டுதான் ஆன்மாவும் இல்லையா, அரசன் உத்தரவு தான் ஏவலாளர்கள் செய்ய முடியும், தாமாக செய்ய முடியாது. அதே மாதிரி அரசனுக்கும் ஏவலாளர்கள் அவசியம். ஏவலாளர்கள் நம்ம ஒவ்வொன்றையும் நேரில் போய் செஞ்சுட்டு முடியுமா, முடியாது, மெதுவாக நடக்காது. அதே மாதிரி இங்க ஆன்மாவும் பொறிகளை விட்டுட்டு அறியணும்னு பார்த்தா முடியாது. உருவத்தை அறியணும் ஆனா கண்ணை இறக்கி கட்டி கொள்வேன்னா முடியாது, கண்ணை துணை கொண்டுதான் அறியணும். ஆகவே பொறிகளுக்கு ஆன்மாவும் தேவை, ஆன்மாவுக்கு பொறிகளும் தேவை. ஆன்மா ஒற்றித்து கண்டார் அல்லது பொறிகள் ஒன்றையும் அறிய மாட்டார். பொதுவாக இந்த ஆணுறுப்பு வந்து கருவி பொருள்ல தான் சொல்லுவோம் இல்லையா, ஆண் அல்லது ஆள் என்று ஒண்ணுதான். ஒருவன் சாப்பிடுகிறான், எப்படி சாப்பிடுகிறான், கையால் எடுத்து சாப்பிடுகிறான், அந்த கையே கருவியா இருக்கு. இவன் கையால் சாப்பிடுகிறான் ஆனா அவன் ஸ்பூனால் சாப்பிடுகிறான். ஒருத்தர் ஸ்பூனால் சாப்பிடுறான்னு பிள்ளைங்கன்னா அதுதான் பிரியப்படுது. கரையில சம்மணம் போட்டு உட்கார்றதோ கையால் எடுத்து சாப்பிடுறதோ அது ஏதோ தாழ்ந்ததெல்லாம் நினைக்கிறார். சேர்ல உட்காந்துக்கணும், அப்படி சாப்பிடலாம், சேர்ல உட்காந்து சாப்பிடலாம், ஸ்பூனுக்கு சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் இடையிலேயே சம்மணம் போட்டு உட்காந்து கையால் எடுத்து சாப்பிட்டு அந்த அந்தையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. தரையில சம்மணம் போட்டு உட்கார முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கிறது. இது மாதிரி நான் எனக்காகவும் சொல்லிக்கிறேன், அப்ப கொஞ்சம் சொல்லி எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கணும். ஆக ஒருவன் ஸ்பூனால் சாப்பிடுகிறான்னா ஸ்பூனால் அந்த ஆள் என்ன என்ன பொருளை தருது, ஸ்பூனை கருவியா கொண்டு சாப்பிடுறான்னு பொருளை தருது. அந்த ஆணுறுப்பு கருவி பொருள் தான் வரும். ஆனா இந்த ஏதுல ஆணுறுப்பு கருவி பொருள் வரல. அவற்றினான் ஆன்மா ஒற்றித்துத்தானே நல்லது, அவற்றினான்னா அது கருவி பொருள் வரல. பொறிகள் கருவியா தான் அங்க செயல்படுது, இருந்தாலும் அங்க ஸ்பூனான்னு சொல்ற மாதிரி கருவி பொருள் வரல. உடன் நிகழ்ச்சி பொருள் வரல, உடன் நிகழ்ச்சி பொருள். உடன் நிகழ்ச்சி பொருள்லாம் என்னன்னா அந்த ஒழு உருவு பொருளும் அவற்றோடு பொறிகளோடு சேர்ந்து ஆன்மா ஒற்றித்து கண்டாலுடைய அப்படின்னு அர்த்தம். பொறிகளால் ஒற்றித்து கண்டாலுடையன்னா பொறிகளுக்கும் ஆன்மாவுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு ஆயிரும். கேப்பே கிடையாது, பொறிகளோடு பொறியாக ஆன்மா கலந்து அந்த பொறிகளோடு ஒன்று சேர்ந்து ஆன்மா என்ன செய்யணும், ஒற்றித்து காணணும். கண்ணை கொண்டு ஊன்றி ஒன்றை கவனிக்கும் போது ஒருத்தர் கூட்டா என் காது கேட்க மாட்டேங்குது, ஆன்மா கண்ணோட கண்ணா ஒன்றிட்டுது இல்லையா. ஒருவருடைய பேச்சை காது கொடுத்து ஊன்றி கவனிக்கும் போது இப்படி நடுவில் யார் போனா இங்க எதுக்கு போனாலும் ஏன் தெரிய மாட்டேங்குது, ஆன்மா அந்த காதோடு ஒன்றிருக்குது. ஆகவே அதை பொறியோடு ஒற்றித்து அப்படிங்கிற பொருள் தான் அவற்றினான் என்றால் அவற்றோடு ஒற்றித்து நின்று அவற்றோடு ஒரு உருவு. அந்த உடல் நிகழ்ச்சி பொருள் அதுதான், அதனோடு அந்த நுட்பத்தை கூட சுவாமிகள் தான் எழுதுறாங்க. அந்த சிற்றுரையை வரிவரியா பார்க்கும் போது இந்த நயங்கள்லாம் தெரியும். முதல்ல சிற்றுரையை உள்வாங்கணும், அதுவே வந்து உருமகா சன்னியானவர்கள் அடியனுக்கு உத்தரவிட்டார்கள். அதனால சிற்றுரையெல்லாம் எவ்வளவோ காலத்துக்கு முந்தி கேட்டதை திரும்ப படிச்சேன், அல்லது அதெல்லாம் மறந்து போயிருக்கும். ஒவ்வொருவரையும் சிவநெறியில் ஆட்சிப்படுத்துவது உருமகா சன்னியானம் தான், அவர்கள் வழி நிற்கிறனுடைய தம்பரான் சுவாமிகள் இவர்கள்லாம் ஆட்சிப்படுத்தினால்தான் நாம அந்த சிந்தனைக்கு வருவோம். என்ன அப்படின்னா அந்த சிவஞான போத சிற்றுரையை நீயும் மறக்கக்கூடாது, மற்ற பலருக்கும் அதை தெரிய வரணும் சொல்லி திருவிடை மருத்துவர்களே சிற்றுரையை அவர்கள் நடத்த சொன்னார்கள். 80 வகுப்புகள் நடத்தி சிவஞான போத சிற்றுரை நிறைவேறுகின்றது. 80 ஒரு வகுப்பு ஒன்றரை, ஒரு வகுப்பு என்பது 1.5 மணி நேரம், ஒரு வகுப்பு என்பது 1.5 மணி நேரம். அப்படி 80 வகுப்புகள் நடந்து அந்த சிவஞான போத சிற்றுரை. ஆகவே குருமகா சிறையாக்கு அருளாலே இதை சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால இந்த மாதிரிலாம் சிற்றுரையில சொல்லியிருக்கிறோம். அப்பதான் தெரியுது மாபாடியம் எடுத்த எடுப்பிலே மாபாடியம் படிக்கணும்னு ஆசைப்படுறோமே, சிற்றுரையை முதல்ல உள்வாங்க வேண்டும் இல்லையா. உள்வாங்கிக் கொண்டு அதை மனசு வச்சுக்கிட்டாதான் மாபாடியம் நம்ம எளிதாக படிக்கலாம். அதுக்காக தானே மாபாடியம் எழுதிய ஆசிரியரே சித்துரைன்னு உன்னை எழுதுறாரு. மாபாடியம் பேரூரை எழுதியாச்சு, அப்புறம் ஐயா சித்துரைன்னு அவர் உடனே படிப்படியா தானே போகணும். நாம இது இளங்கலை, அது மாபாடியம் முதுகலை, இளங்கலை படித்துதான் முதுகலை போகணும். இந்த மாதிரி சித்துரை என்று அவசியம் பயிர வேண்டியது. இந்த மாதிரி நமக்கு இன்னும் உள்ள பல நயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஆக இப்படி இந்த முதல் அதிகரணத்திலே ஆன்மாவினால்தான் ஐம்பொறிகளும் அறிகின்றனவே ஒழிய புத்தி தத்துவத்தாலோ அல்லது தாமாகவோ அறியவில்லைங்க. சரி, இரண்டாம் அதிகரணத்துல என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னார். இரண்டாம் அதிகரணத்துல என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னார், எப்படி ஐம்பொறிகள் எல்லாம் ஆன்மாவால் தான் அறிகின்றனவோ அது மாதிரிதான் ஆன்மாவும் தமது முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவருளால் தான் அறிகின்றன. அதான் மேற்கோ சொன்னார், இனி இதுவும் தமது முதலாலே உணரும் என்று. முதல் அதிகரணத்தில் ஐயுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்றதுன்னார், ஐம்பொறிகளும் ஆன்மாவால் உணரும். ஐம்பொறிகள் எப்படி ஆன்மாவால் செலுத்தப்பட்டு அறிகின்றனவோ அது மாதிரி இந்த ஆன்மாவும் முதல்வனால் செலுத்தப்பட்டுதான் அறிகின்றன. ஏன் சொன்னார்னா, ஈஸ்வர அதிகாரவாதிகள் இதை மறுக்கின்றார். தான் சொன்னது சரிதான் அவர்களுக்கு நிலைநாட்டணும், அதுக்காக இந்த மேற்கோளை சொல்றார். மேற்கோள் ஏது இவற்றுக்கெல்லாம் பொருள் சொல்வது அப்புறம், இந்த மேற்கோள் ஏன் எழுந்தது என்று அதன் தோற்றுவாயை சொல்லணும். அதை சொன்னவர் இந்த சுவாமி பாண்டி ஒருவர் தான். அது அங்க என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம கேட்போம், நமக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா. தமிழ்தான் பேசுறாங்க, வார்த்தை என்ன வார்த்தை பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதற்கு முன்னால் அவர்கள் எத்தனையோ முறை பேசியிருப்பார்கள், அந்த விஷயத்தின் தொடர்ச்சியை இப்ப பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்ப அதன் ஆரம்பம் என்ன, எதற்காக இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார், அவர் அந்த வார்த்தையை பேசுகிறார், அந்த காரணங்கள் புரியும். இந்த மாதிரி ஏன் இந்த மேற்கோள சொல்றார், இதுவும் தமது முதலாளி உணரும் என்றதுன்னா, இறைவனால் செலுத்தப்பட்டுதான் உயிர்கள் அறிகின்றன என்ற கருத்தை ஒரு சாரம் மறுக்கின்றனர். இறைவன் உயிர்களுக்கு உணர்த்த வேண்டியதில்லை, அப்படி இறைவன் தான் உணர்த்துவான்னு சொன்னா ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த வினைக்கீடாக ஒவ்வொரு மாதிரி உணர்த்தணும். அப்படி உணர்த்தும் போது அவன் விகாரப்பட்டு விடுவான். ஆனால் இறைவன் விகாரப்பட மாட்டான், நிர்விகாரி என்று வேத ஆகமங்கள் எல்லாம் சொல்கின்றன. ஆக இறைவன் நிர்விகாரி என்று வேத ஆகமங்கள் சொல்லும் போது அந்த கருத்துக்கு மாறுபாடாக நீங்கள் உயிர்களுக்கு இறைவன் உணர்த்துவான்னு சொன்னா அவன் அந்த கருத்துக்கு மாறுபாடாக அவன் விகாரப்படுவான் ஆகும். ஆகவே உயிர்கள் இறைவன் உணர்த்தி அறிவதில்லை, தாமே அறிந்து கொள்கின்றன என்கின்றார்கள். அதற்கு மறுப்பாகத்தான், இனி இதுவும் தமது முதலாலே உணரும் என்று. இதுவும் ஏன் ஒரு உண்மை போட்டார், ஐம்பொறிகள் எப்படி தம்மை செலுத்தும் ஆன்மாவால் அறிகின்றனவோ அது மாதிரி ஆன்மாவும், அதான் உண்மை போட்டார், ஆன்மாவும் தமது முதலாகிய சிவபெருமானாலே அறிகின்றன. அப்ப ஈஸ்வர அதிகாரவாதிகள் இந்த மேற்கோளை கேட்டவுடனே இதை எப்படி மறுக்கின்றார்கள் என்று சொன்னார், ஐயா ஐம்பொறிகள் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு அறிகின்றன, அதை நாங்கள் மறுக்கல. அது சாங்கியர் தான் மறுத்தார்கள், புத்தி தத்துவம் தான் ஆன்மாவை செலுத்துதுன்னு அவர்களை போன தீர்த்தி மறுத்தாச்சு. புத்தி தத்துவம் ஜடம்பா இல்லையா, இது போய் பொறிகளை செலுத்தாது, ஆன்மாதான் செலுத்துதுன்னு அது நிறுவியாச்சு. அதை ஈஸ்வர அதிகாரிகள் ஒத்துக்கிடுறாங்க, ஐம்பொறிகள் ஆன்மாவால் செலுத்தப்பட்டுதான் அறிகிறார், நாங்கள் மறுக்கல. ஆனா ஆன்மாக்கள் அதை மாதிரி சிவபெருமானால் செலுத்தப்பட்டு அறிகின்றனன்னு சொல்றீங்க, அதை தான் மறுக்கணும். ஏன் மறுக்கணும்னு கேளுங்க, காரணம் இருக்கு. ஐம்பொறிகள் ஆன்மாவால் செலுத்தப்பட்டுதான் அவற்றால் அறிய முடியும், தாமே அறிய முடியாது. ஏன்னா அவை ஜடம்,